கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் ஆத்துமாக்களை குறித்து கரிசனையுள்ளவராயிருக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் தன் பாவத்தோடு மரித்து நரகத்திற்கு செல்வதை அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே மரித்து போவது எனக்கு பிரியமாய் இருக்குமோ என்று கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறவர். ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாமும் அவரைப் போலவே ஆத்துமாக்களை குறித்து பரிதபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாயிருப்போம். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் அதற்கு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவார். ஜபத்துடனே கேளுங்கள், தேவ சமூகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையும் யோனாவின் புஸ்தகம் 4:11. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:11.
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத,
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத
120,000 பேருக்கு அதிகமான
120,000 பேருக்கு அதிகமான
மனுஷரும்
அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற
மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார்.
இங்கே தேவனாகிய கர்த்தர் இந்த யோனா புஸ்தகத்தை முடிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு கேள்வியோடு அவர் இந்த புத்தகத்தை கர்த்தர் முடிய செய்கிறார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் உள்ள இந்த நினைவே பட்டணத்திற்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த நினிவே பட்டணத்துக்காக தேவன் பரிதபித்தார். அந்த பட்டணத்திற்கு கர்த்தர் இறங்கி அந்த 120,000 அதிகமான மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் தேவனாகிய கர்த்தர் அழியாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அப்படி பாதுகாக்கிற அந்த நேரத்தில் தான் தன் இருதயத்திலிருந்து கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், நான் பரிதபியாமல் இருப்பேனோ. அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஒரு சுபாவம் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு தெரிய வருகிறது. நம்முடைய ஆண்டவர் பரிதபிக்கிற ஒரு தேவன். ஆமென். பரிதபிக்கிறார். ஆத்துமாக்களை குறித்து அவருக்கு பரிதாபம் உண்டு. ஆத்துமாக்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து கர்த்தர் பரிதபிக்கிறார். அவர்கள் அழிந்து போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் பரிதாபப்படுகிறார். இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், இந்த யோனாவின் புஸ்தகம் ஒரு சின்ன சரித்திரம், 4 உள்ள சின்ன சரித்திரம். ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு காரியத்தை அழக சிம்பிளா சொல்லி முடிக்கும். முதல் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், அந்த முதல் அதிகாரத்தில் கர்த்தர் யோனாவை அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? நினிவே பட்டணத்தின் பாவம் தேவ சமூகத்தை போய் அடைந்தது. 1:2 மட்டும் வாசிக்கலாம்.
அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி
அவர்
நீ எழுந்து
மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய்
அதற்கு விரோதமாய் பிரசங்கி
அவர்களுடைய அக்கிரமம்
என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார்.
இப்ப பார்க்கும் பொழுது அந்த நினைவே பட்டணத்தின் பாவம், ஜனங்களின் அக்கிரமம் தேவ சமூகத்தை போய் எட்டினது. இது ஒரு சின்ன நகரம் தான். அதில் இருந்த பாப்புலேஷன் 120,000 கொஞ்சம் அதிகமான பேர். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம், ஆனால் அவருடைய பாவம் தேவ சமூகத்தை போய் அடைந்தது. அவர்களை குறித்த சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவருடைய இரத்த பழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த நினைவே பட்டணத்தில் அநேக கொலைகள் நடந்திருக்கலாம், ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு பட்டணமா இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தேசத்திற்கு அது எந்த விஷயத்திலும் குறைந்தது அல்ல. இங்கேயும் பார்க்கும்போது தேசத்தில் எங்கும் ரத்தம் சிந்துதல் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பார்க்கும் பொழுது ரத்த பழிகள் அந்த நினைவேவின் மேல் இருந்தது. அவனுடைய பாவங்கள் தேவ சமூகத்தை போய் எட்டினது. ஒரு ஆபேல் கொலை செய்யப்பட்ட பொழுது அவனுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. அதே போல அநேக ஜனங்கள் ஒருவேளை இந்த நினைவேல கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அந்த ரத்தங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி, எதுவரைக்கும் எங்கள் ரத்தத்தை குறித்து நீர் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருக்கும். அந்த ரத்தம் எல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டிருக்கும், எங்கள் ரத்த பழிகளை குறித்து நீ எப்பொழுது விசாரிக்க போகிறீர்? அந்த கூப்பிடுதல் தான் தேவனாகிய கர்த்தரை அந்த நினைவே பட்டணத்திற்கு நேராக கவனத்தை திருப்பியது. அந்த பட்டணத்தின் வந்த கூக்குரல், அந்த இரத்தப்பழி, அந்த பட்டணத்திற்கு தேவன் அழிவை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார். தேவன் அழிவை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினாலும் அந்த கோபத்திலும், அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோபத்திற்கு நடுவிலும் அவருடைய அன்பு ஒரு பக்கத்தில் வெளிப்படுகிறது. அதான் நம்முடைய ஆண்டவர். அவர் கோபத்தை ஒரு பக்கத்தில் வைத்திருந்தாலும், பாவத்திற்கு தக்க தண்டனையை ஒரு பக்கத்தில் வைத்திருந்தாலும், அடுத்த பக்கத்தில் அன்பினால் அவர் நிறைந்திருக்கிறார். இப்ப யோசித்து பாருங்கள், அப்படி கொலை செய்யப்பட்டு அநேக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, உடனே ஒரு நிமிஷத்தில் அந்த பட்டணத்தை அவர் கவிழ்த்து போட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை செய்யல. அந்த சம்பவங்கள் நடந்து கொடுக்கும் பொழுது தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோனாவை கூப்பிடுறார். அவனோடு கூட கர்த்தர் பேசுறார். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ மகாநகரமாகிய நினிவேவுக்கு போ, அவனுடைய பாவம் என் சமூகத்தை வந்து எட்டியிருக்கிறது, ஆகையினால் அந்த நகரத்திற்கு விரோதமாய் நீ பிரசங்கிக்கணும். நான் அழிக்கிற தீர்மானித்திருக்கிறேன், ஆனால் நான் அழிக்க மாட்டேன், அதுக்கு முன்னால நீ போய் அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம்? இன்னும் 40 நாட்களில் நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி நீ பிரசங்கம் பண். அதான் பிரசங்கத்தையும் கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டார். இதுதான் பிரசங்கம், இந்த பிரசங்கத்தை போய் நீ சொல்லு. இன்னும் 40 நாட்கள் தான் இருக்கிறது, பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். அப்ப பாருங்க, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இந்த நினைவே பட்டணத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கவிழ்க்கப்பட்டு போகும் என்றால் என்ன? ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னும் 40 நாட்கள் இந்த பட்டணத்தில் ஒரு பூமி எதிர்ச்சி வரப்போது. பூமி எதிர்ச்சி வந்த உடனே எல்லாம் கவிழ்க்கப்பட்டு போகும். பூமி எதிர்ச்சி வரும் பொழுது மேல இருக்கிற பில்டிங் எல்லாம் பூமிக்குள்ள போயிடுது இல்லையா? அப்ப அதுதான் கவிழ்க்கப்பட்டு போகிறது. அப்ப பார்க்கும்போது இன்னும் 40 நாள் டைம் தரேன், இந்த 40 நாள் இது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று தேவன் ஒரு எச்சரிப்பின் செய்தியை அந்த நினைவே பட்டணத்துக்கு கொடுத்தார். அதன் பிறகு கொடுத்த பிறகு பார்த்தால் அந்த ஜனங்களுக்கு அவன் அனுப்பப்படுகிறான். ஆனால் இந்த யோனாவோ அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய் சொல்வதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. இதுல சரித்திர பின்னணி நிறைய இருக்கிறது. அதில் பார்க்கும் பொழுது இவன் ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தான், இவனுக்கு புறஜாதி ஜனமாயிருக்கிற அந்த நினைவே பட்டணத்தின் மேல் இவனுக்கு பாரமே இல்லை. ஆகையினாலே இவனுக்கு அவர்களை குறித்து கரிசனை இல்லாததுனால்தான் அவன் போல. இன்னைக்கு சொல்றேன், நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி அந்த யோனாவை போல நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகி நீங்களும் நானும் புறஜாதி ஜனங்களாயிருக்கிற நினைவே பட்டணத்தை போல இருக்கிற புறஜாதி ஜனங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் கரிசனை கொள்ளுகிறது போல நீங்களும் நானும் கண்டிப்பாய் கரிசனை கொள்ள வேண்டும். ஆனால் இந்த யோனாவின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த கரிசனம் இல்லை. அந்த புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆகையினாலே கர்த்தர் அவனை நினைவேக்கு போக சொன்ன பொழுது அவன் விருப்பப்படாமல், அந்த வேலையை செய்கிறதற்கு அவன் விருப்பப்படாமல், அவன் தர்சீசுக்கு போகும்படிக்கு ஒரு கப்பல் ஏறி அவன் தர்சீசுக்கு நேராய் புறப்பட்டு போகிறான். ஆனால் கர்த்தர் அவனை விடவில்லை. அவன் கப்பலில் டிக்கெட் வாங்கி அடித்தளத்தில் போய் படுத்துக் கொண்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவன் எங்கிருந்தாலும் அவனை பிடிக்கிறார். ஏனென்றால் அந்த ஜனங்களின் அழிவு வந்துவிடக்கூடாது. அழியணும் என்பது நியாய தீர்ப்பு, ஆனால் கர்த்தருடைய மனசுலேயோ அவங்க அழியக்கூடாது என்றிருக்குது. நீதியின்படி அவர்கள் அழிய வேண்டும் என்பது தீர்ப்பு, ஆனால் அவருடைய உள்ளான மனதின்படி கர்த்தருக்கு அந்த ஜனங்கள் செத்து போகக்கூடாது, அழியக்கூடாது, அந்த பூமி எதிர்ச்சி வரக்கூடாது. நல்ல கவனிங்க, பூமியிலேயே நியாய தீர்ப்புகள் எல்லாமே நடந்தாலும் தேவனுடைய இருதயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், எதையுமே அவர் விருப்பத்தோடு செய்கிறது கிடையாது. ஒரு துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினால சாகிறான், ஆனால் தேவன் அவனை விருப்பத்தோடு சாவுக்கு ஒப்புக் கொடுக்கிறது கிடையாது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரது முடிவு வருகிறது, ஆனால் அதற்கு தேவன் ஒப்புக் கொடுக்கிறார். விருப்பத்தோடு தேவன் அவனை அதுக்கு ஒப்புக் கொடுக்கிறது கிடையாது. எத்தனை விதத்திலே மனுஷனுடைய மரணங்கள் நடக்கிறது, தேவன் எதையுமே விருப்பத்தோடு கொடுக்கிறது கிடையாது. வேற வழி இல்லாமல் அவர்கள் அந்த நிலைமைக்குள் தள்ளப்படுகிறார்கள். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த நினைவே பட்டணத்திற்கு நியாய தீர்ப்பை தேவன் சொன்னாலும் அவருடைய இருதயம் பரிதபிக்கிறது. இந்த ஜனங்கள் செத்துடக்கூடாது, இந்த நியாய தீர்ப்பில் இந்த ஜனங்கள் செத்துடக்கூடாது, இந்த 120,000 பேர் சாகக்கூடாது. அவருடைய இருதயம் பரிதவித்துக் கொண்டே இருக்கிறது. ஆகையினாலதான் இந்த யோனாவை அனுப்புகிறார். ஆனால் இவனோ தேவனுடைய பரிதவிப்பை தன் இருதயத்தில் கொஞ்சம் கூட உணராமல் இவன் வேற ரூட்ல போறான். ஆனால் தேவனுடைய இருதயம் துடிக்கிறது, ஐயோ நான் அனுப்பின மனுஷனும் வேற ரூட்ல போறானே. அவருடைய இருதயம் அந்த பரிதப்பு இன்னும் அதிகமாகிறது. ஆகையினால் அந்த யோனாவை அவர் விடுற மாதிரி இல்லை, பிடித்தார். அவன் நிமித்தம் அவன் சென்ற அந்த கடலில் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துறார். இதெல்லாம் முதல் அதிகாரத்தின் சரித்திரம். அந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தின பிறகு, அதன் பிறகு அந்த கப்பலில் இருந்த புறஜாதி ஜனங்களெல்லாம் தங்கள் தெய்வத்தை கூப்பிடுகிறார்கள். ஆனால் ஒன்றும் நடக்கல. கடைசியில் யார் நிமித்தம் இந்த காரியம் நடக்கிறது என்று அந்த கப்பலில் டிக்கெட் வாங்கின லிஸ்ட்டை வச்சு எல்லா பேரையும் சீட் எழுதி போட்டு எடுக்கிறாங்க. எடுத்தா கர்த்தர் கரெக்ட் ஆளை காட்டி கொடுத்துறாரு. யோனாவின் பேரிலே சீட்டு விழுந்தது. அவனை பிடிச்சு கேட்கிறாங்க, நீ யார், நீ எந்த ஊரான், எந்த ஜாதியான், எந்த இனத்தவன், நீ எங்கிருந்து வர, எங்க போற, என்ன நடக்கிறது? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறேன். சிம்பிளா சொல்றான், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி நான் போய் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த சமுத்திரத்தின் மும்முரத்தை எப்படி அடக்கிறது? சிம்பிள், என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, எல்லாம் சரியா போயிடுவான். ஆனா இவனுக்கு பயம், இவனுடைய தேவன் இவ்வளவு பயங்கரமாய் கடலை கொந்தளிக்க பண்ணுகிறார். இவன் சொல்லும்போது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறான், வானத்தையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தருடைய மனுஷன் நானுங்கிறான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல. ஆனால் அப்படி சொன்ன உடனே பார்த்தாங்க, இவருடைய கரத்தினாலே இந்த சமுத்திரம் கொந்தளிக்குதே, அப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர், இவனை தூக்கி கடல்ல போட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுமோ என்று சொல்லி பயப்படுறாங்க. ஆனா அவன் சொல்றான், வேற ஒண்ணு செஞ்சாலும் ஒண்ணு நடக்காது, என்ன கடல்ல போட்டேன்னு எல்லாம் சரியா போயிடுட்டான். தூக்கி வேற வழி இல்லாமல் கர்த்தருக்கு அவர்கள் பலி செலுத்தி பயபக்தியோடு தூக்கி யோனாவை தூக்கி போட்டாங்க. போட்ட உடனே சமுத்திரம் அடங்கியது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம், டபுள் மிரக்கிள் நடக்குது. அவன் சமுத்திரத்துல போட்ட உடனே சமுத்திரம் அமிழ்ந்தது. கப்பல் இருந்தவனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மாலுமிகள், அங்க கப்பல் இருந்த அத்தனை பேரும் இந்த சம்பவத்தை பார்த்து கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அங்க ஒரு சால்வேஷன் நடந்துச்சு. இவனை கடல்ல தூக்கி போட்ட உடனே தேவனாகிய கர்த்தர் கப்பல்ல ஒரு மாஸ் சால்வேஷனை கொடுத்தார். அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, கப்பல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு கர்த்தர் அவனுக்கென்று ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி பலவந்தமாய் கொண்டு போய் நினைவேல கர்த்தர் சேர்க்கிறார். சேர்க்கப்பட்ட பிறகு அவன் போய் கர்த்தர் சொன்னது போலவே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரே பிரசங்கம் பண்றான். இன்னும் 40 நாட்களில் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். சொன்ன உடனே ஜனங்கள் பயந்து நடுங்கி ராஜா முதல் சாதாரண மனுஷன் வரையிலும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறார்கள், உபவாசிக்கிறார்கள், மனம் திரும்பி விட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று 3:10 சொல்லுகிறது. தேவன் அந்த தீங்கை செய்யாதபடி மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு கர்த்தர் இறங்கினார். இது நடந்த பிறகு யோனாவுக்கு வசனம் வந்துருச்சு. என்ன வசனம்? ஐயோ, இது 40 நாட்கள் பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும்னு நான் சொல்லிட்டேன், நான் சொன்னபடிக்கு பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகாம ஆயிடுச்சே, இத்தனை பேர் சாவாங்க, நான் சொன்னபடி அத்தனை பேர் சாக போறாங்க, என் வார்த்தை அருமையாய் நிறைவேற போகிறது அப்படின்னு ஆசையா காத்துட்டு இருந்தேன். கடைசியில கர்த்தர் செய்ய நினைச்ச தீங்க செய்யாதபடிக்கு அவங்களை விட்டுட்டாரே, இவனுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு, கோபம் வந்துருச்சு, இவன் ஊரை விட்டு வெளியில போய் ஒரு குடிசை போட்டுட்டு படுத்துக்கொண்டான். தேவன் கேட்கிறார், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதா? நான் மரணப்பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். யோனாவின் வாழ்க்கை, அவன் மூலமாக 120,000 பேருக்கு மேல ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இவனோ தன் ரட்சிப்பை இழந்தவன் அந்த இடத்துல நின்று இருக்கிறான். அவனை பார்த்துதான் கடைசியில கர்த்தர் சொல்றாரு, 120,000 அதிகமான இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்காக பரிதபிக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். ஒரு மனுஷனும் பாவத்தோடு நரகத்திற்கு நேராக மரணத்தை அவர்கள் அடைந்து கொள்வதை கர்த்தர் ஒருபோதும் விரும்புறது கிடையாது. உலகத்தில் நடக்கிறதான சம்பவங்கள், அநீதியான காரியங்கள், சம்பவங்களை நடக்குதே, இதை கர்த்தர் விருப்பத்தோடு செய்கிறார் நினைக்கிறீங்களா? கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாலே இத்தனை காரியங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமான ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம், கொள்ளை நோய்கள், பஞ்சம், பட்டினி, பசி, இப்படி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி எதிர்ச்சி, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கர்த்தர் சந்தோஷத்தோடு நடப்பிக்கிறார் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் கிடையாது. கர்த்தர் சந்தோஷத்தோடு இதை செய்யவில்லை. இது நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் விருப்பத்தோடு இதெல்லாம் செய்யல. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை வைத்து விட்டார். அவ்வளவுதான், தீமைக்கு ஏற்ற தண்டனை. ஆனால் அதை அடையாதபடிக்கு பாதுகாக்கிறதற்கு அவருடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. புரியுது உங்களுக்கு? அப்ப நம்முடைய வாழ்க்கையை சொல்லுகிறேன், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய பரிதபிப்பு நமக்குள்ளும் வந்து பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த பரிதபிப்பு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கண்டிப்பாக பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்தில் ஆத்துமாக்களை குறித்து ஒரு பரிதவிப்பு இருந்தால்தான் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பிரயாணம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய பிரயாணம் கொஞ்சம் ரூட் மாறி இருக்குதுன்னு அர்த்தம். நம்முடைய ஆத்துமா கர்த்தரை போலவே ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறோம். இப்ப இந்த இடத்தில் இதை சொல்லும் பொழுது வேதத்தில் மூன்று நியாய தீர்ப்புகள் இதற்கு முன்பதாக நடந்திருக்கிறது. அதற்கு முன்பாக ரெண்டு நியாய தீர்ப்புகள் நடந்திருக்கிறது. இது மூன்றாவது காரியம். இப்ப நான் சொன்னது மூன்றாவது விஷயம். ஆனால் இந்த நியாய தீர்ப்பை தேவன் சொல்லியும் இந்த இடத்தில் தேவனாகிய கர்த்தர் அதை நிறைவேற்றாதபடிக்கு தேவனுடைய பரிதவிப்பு அந்த ஆத்துமாக்களை பாதுகாத்தது. அதுக்கு முன்னால வேதத்திலே ரெண்டு நியாய தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று நோவாவின் நாட்களில் நடந்ததான ஜலப்பிரளயம். நோவாவின் நாட்களில் நடந்த அந்த ஜலப்பிரளயத்தின் மூலமாக முழு உலகம் அழிக்கப்பட்டது. அதுதான் டோட்டல் டிசாஸ்டர். டோட்டலா அழிச்சார். முழு உலகத்தையும் தேவன் அழித்தார். அதில் மிஞ்சினது நோவாவின் குடும்பத்தாராகிய எட்டு பேர் மாத்திரம்தான். இரண்டாவது ஒரு நியாய தீர்ப்பு சோதோம் குமரா என்கிறதான பட்டணங்களுக்கு நேராக வந்தது. அந்த சோதோம் குமரா என்கிற பட்டணங்களை தேவனாகிய கர்த்தர் அக்கினிக்கு இரையாக தேவன் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தப்பினது லோத்தினுடைய குடும்பம் மாத்திரம்தான். மற்ற முழுவதும் அக்கினிக்கு இரையாக சோதோம் குமரா அழிக்கப்பட்டது. அப்ப இது ரெண்டுமே தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இவருடைய பாவம் போய் எட்டி தேவன் நியாய தீர்ப்பை அனுப்பின சம்பவங்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பு என்பதை தேவனாகிய கர்த்தர் விருப்பத்தோடு கொடுக்கல, ஆனால் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின்படி உலகத்தில் நடக்கதே தவிர தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்தும் அவர் பரிதவிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை மட்டும் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஏன் இந்த நியாய தீர்ப்புகள் நடக்கிறது, இந்த நியாய தீர்ப்புகள் நடக்காதபடிக்கு தேவன் எப்படி பரிதாபப்பட்டார், அவர் முயற்சிகளை எடுத்தார். இப்ப பாத்தீங்கன்னா நோவாவின் நாட்களிலே முழு உலகம் அழிந்தது, ஆனால் தேவன் அதை விருப்பத்தோடு அழிக்கல. அதை அழியாதபடிக்கு தேவன் டியூரேஷன் கொடுத்தார். டியூரேஷன் கொடுத்து அதை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார். இப்ப பாத்தீங்கன்னா நினைவே பட்டணத்துக்கு நேராக தேவன் பூமி எதிர்ச்சி நியமித்தார். அது அழியாதபடி 40 நாட்கள் டியூரேஷன் கொடுத்தார். அந்த 40 நாட்கள் டியூரேஷன்ல அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள், ஆகியனால் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்பதாக உலகம் முழுவதும் அழிந்த நோவாவி நாட்களின் வெள்ளத்திலும் கூட சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய பரிதாபத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய அழியாதபடி காப்பாற்றுகிறதுக்கு முயற்சி செஞ்சார். ஆனால் அவருடைய முயற்சி தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு. முயற்சிக்கு பலன் கிடைக்கல. அதே போல சொல்ல லோத்தி நாட்களிலும் அந்த சோதோம் குமராவின் ஒரு அழிவை கர்த்தர் தடுக்கிறதற்கு முயற்சி செய்தார். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தார். ஆனாலும் கூட அவருடைய முயற்சிக்கு ஜனங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தினாலே அதுவும் வேறு வழி இல்லாமல் நியாய தீர்ப்பை சந்தித்தது. இப்பொழுது இந்த ரெண்டு நியாய தீர்ப்பிலும் தேவனுடைய இருதயம் எப்படி பரிதவித்தது, எப்படி அவங்களுக்கு அவர் முயற்சி செஞ்சார், காப்பாற்ற முயற்சி செய்தார் என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்கப் போகிறேன். இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது இன்றைக்கு ஒரு ஆழமான சில வேத பகுதிகளை நாம் சிந்திக்கப் போகிறேன். இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்திராத சில வேத காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நோவாவின் நாட்களில் ஏன் உலகம் நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு வரப்பட்டது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:7 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 6:7.
மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி
மனுஷர் பூமியிலே பெருக தோன்றி
அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர்
என்
ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை
என் ஆவி என்ற இன்றைக்கு மனுஷனோட போராடுவது இல்லை.
அவன் மாம்சந்தானே,
அவன் மாம்சந்தானே.
அவன் இருக்க போகிற நாட்கள்,
அவன் இருக்க போகிற நாட்கள்
120 வருஷம் என்றார்.
120 வருஷம் என்றார்.
அந்நாட்களில் ராட்சசதர்,
அந்நாட்களில் ராட்சதர்
பூமியிலே இருந்தார்கள்,
பூமியிலே இருந்தார்கள்.
பின்பு தேவகுமாரர்,
பின்பு தேவகுமாரர்
மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறதுனால்,
மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறதுனால்
இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது,
அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது
இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய,
பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய
பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம், நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்,
அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது,
அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை, பூமியின் மேல் வைக்காமல், மனுஷன் முதற்கொண்டு,
மிருகங்கள்
ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார்.
போதும், எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். இந்த வேத பகுதி நீங்க எத்தனையோ படிச்சிருப்பீங்க, கண்டிப்பா சொல்ல நிறைய பேருக்கு என்னன்னு புரிஞ்சிருக்காரு. இது ஒரு கருகலான ஒரு சத்தியம். இதை குறித்து நான் எத்தனையோ புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன். நான் விசுவாசியா இருந்த காலத்தில் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆனா எல்லாரும் எனக்கு என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க, பட் எல்லாமே தவறான கருத்துக்களாகத்தான் இருந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு பத்திரிகையில் இதை குறித்து ஒரு கட்டுரை ஒன்றையும் படித்தேன். அதுவும் எனக்கான ரொம்ப கன்வின்ஸ் ஆகிறேன். நேற்று தினம் பகல் முழுவதும் தேவ சமூகத்திலே நான் இந்த செய்திக்காக செலவிடும் பொழுது கர்த்தர் இருந்து எனக்கு நிறைய மறைப்பொருளை விளக்கி கொடுத்தார். இந்த சத்தியத்தின், இந்த வசன வேத பகுதியின் உண்மையான மறைப்பொருளை கர்த்தர் முழுவதுமாக எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்ப அது உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். இந்த தேவ புத்திரர் என்பது யார்? நோவாவின் நாட்களில் தேவன் முழு உலகத்தையும் அழிக்கிறதற்கு காரணம் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன நினைவே பட்டணம் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் இரத்தப்பழி. இந்த நோவாவின் நாட்களில் முழு உலகத்தையும் தேவன் அழிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால், அங்கே குறுக்கே ஒரு சம்பவம், ஒரு நபர் வருகிறார்கள். யார் என்றால் தேவபுத்திரர். இந்த தேவபுத்திரர் மனுஷ குமாரத்திகளை திருமணம் செய்தாங்களாம். திருமணம் செய்து இவர்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பிறந்தாங்களாம். தேவன் இது நிமித்தம் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு, பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காகத்தான் வேதனைப்பட்டு, அவர் அந்த சம்பவத்து நிமித்தம் உலகத்தை அழிக்கிறதற்கு அவர் தீவிரமானார். இது அந்த இடத்துல மட்டும் கிடையாது, பாருங்க 11-12 வசனத்தை படிச்சு பாருங்க.
பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதா இருந்தது.
மாம்சமான யாவரும்
பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள்.
முழு உலகம் சீர்கெட்டு கிடந்தது. ஒருத்தங்கூட சரியில்லை. முழு உலகம் மோசமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். அதுல சரியான நிலைமையில் யாருமே இல்லை. எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார். இதை பார்த்த உடனே தான் தேவன் பூமியை அழிக்கணும்னு நினைச்சார். இந்த தேவ புத்திரர் என்கிறது யார்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கருகலான ஒரு கேள்வி. நானும் கூட பல நாட்கள் இதை காயின் சந்ததி என்று சொல்லி நானும் பல நாட்கள் அதை நினைச்சிருந்தேன். ஏனென்றால் இதை அநேகர் வேத பண்டிதர்கள் நிறைய பேர் கூட இதை ஒரு காயின் சந்ததி என்று தான் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. நானும் இதை காயின் சந்ததி தான் நினைச்சேன். ஆனால் இது காயின் சந்ததி கிடையாது. இந்த தேவ புத்திரர் என்பது யார் என்றால், இவர்கள் தேவ தூதர்கள். இதை இப்ப கேட்கலாம், நீங்க தேவ தூதர்கள் எப்படி உலகத்தில் இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ண முடியும்? தேவ தூதர்கள் எப்படி உலகத்தில் இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணி அவர்களுக்கு குழந்தை பிறந்தது? தேவன் எப்படி அப்ப அப்ப தேவன் இந்த இடத்துல எப்படி கோபப்பட்டு இது நிமித்தம் தான் உலகத்தை அழிச்சாரா, இது நிமித்தம் தான் அழிச்சார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வேத பகுதியில் அந்த சம்பவம் நமக்கு புரியாத காரணத்தினாலதான் நம்ம வேகமா படிச்சு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். என்னமோ நினைச்சு கர்த்தர் அழிச்சார் நினைச்சிட்டு போயிடும். ஆனால் இந்த முதல் 7 வசனங்கள் தான் தெளிவான காரணத்தை சொல்லுகிறது. தேவன் முழு உலகத்தை அழித்ததற்கு ஒரே காரணம், தேவ புத்திரர் மனுஷகுமாரத்திகளை விவாகம் பண்ணி அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். தேவன் அதை கண்டுதான் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு தேவன் உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய இருதயத்தில் உக்கிர கோபம் இங்கேதான் வந்துச்சு. இப்பொழுது இந்த தேவ தூதர்கள், இந்த தேவ புத்திரர் தேவ தூதர்கள் தான் என்பதை உங்களுக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் ஆதாரம் காட்டுகிறேன். கவனித்துக் கொண்டே வாருங்கள். தேவ தூதர்கள் என்று சொல்ல உடனே நம்ம கற்பனையில வர்றது எல்லாமே 2 சட்டைகளை விரித்துக் கொண்டு அப்படியே பறந்துட்டு இருப்பாங்க. மனுஷ மாதிரி தான் இருப்பாங்க, கூட 2 ரக்கை இருக்கும், அப்படியே பறப்பாங்க. அப்படின்றதா நம்முடைய கனவு இல்லையா, நம்முடைய கற்பனை. அதுதான் நம்முடைய பிக்சர் மைண்ட்ல. தேவ தூதர்னா உடனே 2 ரக்கையை வச்சுக்கிறத நினைச்சு பாக்கிறோம். ஆனா நல்லா கவனிங்க, இது உண்மை. தேவதூதர்கள் ரக்கை இருக்கின்றதுக்கு உண்மை. கேருபீன்கள் 6 சிறகுள்ளவர்களா இருந்தார்கள் என்று ஏசாயா 6 அதிகாரம் சொல்லுகிறது. அங்கே பார்க்கும் பொழுது 2 சிறகுகளால் பறந்து, 2 சிறகுகளால் முகத்தை மூடி, 2 சிறகுகளால் கால்களை மூடி அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அது பைபிள் இருக்குது, உண்மைதான். ஆனால் எப்பொழுதுமே அவங்க 6 சட்டைகளை வைத்துக் கொண்டு பறந்து கொண்டிருந்தாங்கன்றது நீங்க நினைக்க கூடாது. தேவனாகி கர்த்தர் தம்முடைய திட்டத்தை, தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த நாட்களில் தேவ தூதர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ அந்த தேவ தூதர்களை கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது சில சூழ்நிலைகளில் அவர்களை ஒரு முழு மனிதர்களாக இந்த உலகத்தில் கர்த்தர் அவர்களை உலாவ விட்டார். முழு மனிதர்களாக, 100க்கு 100 முழு மனிதர்களாக கர்த்தர் அவர்களை இந்த உலகத்தில் உலாவ விட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இந்த ஏற்கனவே விழுந்து போன தூதர்களும் லூசிபரும் எப்பொழுதும் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறவர்களுக்கு விரோதமாகவும் தான் செயல்பட்டுட்டே இருந்தாங்க. அப்ப இந்த தேவ தூதர்கள் முழு மனிதர்களாக இந்த பூமியிலே வந்து நடந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர்கள் ஆரம்பித்த உடனே இந்த லூசிபரும் அவருடைய கூட்டத்தாரும் இந்த தேவ தூதர்கள் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறார்கள் என்று அவர்களில் அநேகரை கவிழ்த்து போட்டார்கள். அதில் உங்களுக்கு பின்னால் ஆதாரம் சொல்றேன். அவர்களில் அநேகரை கவிழ்த்து போட்டார்கள். அந்த பாவத்திற்கு உடன்படும்படிக்கு மனுஷரை, மனுஷ ஸ்திரீகளை அவர்கள் வஞ்சித்தார்கள். இப்படி பார்க்கும் பொழுது வந்து கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு இறங்கி வந்த தேவ தூதர்களும் கெட்டார்கள், பூமியிலே கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்டதான பெண்களும் கெட்டார்கள். ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு விரோதமான ஒரு அசுத்தமான பாவம் பூமியிலே பெருகினது. தேவன் அதை கண்டுதான் பூமியிலே ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பை முழு உலகத்துக்கும் கொடுத்தார். இப்ப வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் அதையெல்லாம் காண்பிக்கிறேன். கவனித்துக் கொண்டே வாங்க. புரியலன்னா கடைசியில் எங்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு வேண்டுமானால் விளக்கம் சொல்லுகிறேன். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:8 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 18:8.
பின்பு கர்த்தர்
மம்ரேயின் சமபூமியிலே
அவனுக்கு தரிசனமானார்.
அவனுக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு தரிசனமானார்.
அவன் பகலின் உஷ்ணவேளையில்
கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து
தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள்.
3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள்.
அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து
ஆண்டவரே,
உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி
மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள்.
நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன்,
கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன்,
அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே
அடியேன்
இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளின் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம்
மாட்டு மந்தைக்கு ஓடி
ஒரு நல்ல
இளங்கன்றை பிடித்து
வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். ஆபிரகாம் மம்ரேயின் சமவெளியிலே இவன் கூடாரம் போட்டு அவன் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது ஒரு வனாந்தரம், மம்ரேயின் சமவெளி. அப்பொழுது பகல், உஷ்ணமான அந்த பகல் நேரத்தில் கூடார வாசலில் ஆபிரகாம் அந்த வெயிலுக்கு அப்படியே கூடார வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது மூன்று ஆண்கள் அந்த வழியை நடந்து வராங்க. நடந்து வந்த உடனே தான் ஆபிரகாமுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு நபரை கூட சும்மா அனுப்ப மாட்டான். யாராவது வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம விசாரிக்காம உபசரிக்காம அனுப்புறதே கிடையாது. அப்ப இந்த ஆபிரகாம் என்ன செய்ய, யாரோ மூணு பேர் வழி போக்கர் அந்த வழியா வராங்க. வந்த உடனே அவங்கள போய் வணங்குறான், தலை குனிந்து வணங்குறான். வணங்கி, ஐயா தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க கொஞ்சம் இளைப்பாருங்க, சாப்பிடுறதுக்கு நாங்க கொடுக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்டு உங்களை திடப்படுத்தி கொண்டு நீங்க உங்க வழியே போகலாம் என்று வருந்தி அந்த மூன்று பேரையும் அழைக்கிறான். உடனே அந்த மூன்று பேரும் சரி நீ சொல்றபடி செய் அப்படின்ட்டாங்க. உடனே கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்தான். இந்த மரத்தடியில் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்களை காலெல்லாம் கழுவ வைத்து விட்டு, அவளை ரெஸ்ட் எடுக்க வைத்து விட்டு சமையல் ஆயத்தம் பண்ணி அவர்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து வைக்கிறான். அந்த மூன்று பேரும் அதை புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மூன்று புருஷரும் ஆபிரகாம் சமைத்து கொண்டு வந்து கொடுத்த அந்த விருந்தை ஏற்றுக்கொண்டார்கள், புசித்தார்கள். யார் புசிக்க முடியும்? மனுஷனா புசிக்க முடியும்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறவன் தான் சாப்பிட முடியும் இல்லையா? ஆவி சாப்பிடுமா? சாப்பிடாது இல்லையா? அப்போ தேவதூதர்களுக்கு கர்த்தர் அங்கு அப்பமும் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டுறாரா பரலோகத்தில்? இல்ல, மனுஷன் தான் சாப்பிடுவான் இல்லையா? மனுஷன் ரத்தத்தோடு மாம்சத்தோடும் இருக்கிற ஜீவராசிகள், மனுஷன் மட்டுமல்ல அந்த ஜீவராசிகள் தான் சாப்பிடும். இதுல மனுஷனை இன்க்ளூட். இப்படி பார்க்கும் பொழுது இந்த மூன்று பேரும் கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு தாங்கள் மூன்று பேரும் ஒரு பூரண மனிதர்கள் என்பதை அந்த இடத்தில் நிரூபித்தாங்க. மூணு பேர் சாப்பிட்டாங்க. இப்ப இவங்க யார் என்ன என்கிற காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன். 9-10 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர்
நல்ல பாருங்க, 9 அவர்கள்னு ஆரம்பிக்குது பண்மையில, 10 பாருங்க அவர் என்று ஒருமைக்கு வந்துருச்சு, டிஃபரன்ஸ் இருக்குது, கவனிச்சுட்டு வாங்க. அப்பொழுது அவர், அப்புறம்
ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது
உன் மனைவியாகிய சாராளுக்கு
ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடாரவாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள்.
இப்போ சாப்பிட்டாங்க, சாப்பாடுல முடிஞ்சிருச்சு. கிளம்பும் பொழுது இந்த மூன்று பேரும் இருக்கையில் உன் மனைவியாகிய சாராள் எங்கன்னு கேட்கிறாங்க. சாதாரண கான்வர்சேஷன் நடக்குது. எங்க உன் மனைவி? எங்க இவ்வளவு சமைச்செல்லாம் கொடுத்தாங்க, எங்க ஒய்ஃப்? கேட்ட உடனே கூடாரத்துக்குள்ள இருக்கிறா. அப்ப அந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் பேசுறார். அவர், இவர் சாதாரண கிடையாது. அவர் எப்பவும் பைபிள்ல அவன் அப்படின்னு வந்தா அது ஒரு சாதாரணமா இருக்கலாம், அவர் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது கர்த்தரைத்தான் குறிக்கும். கர்த்தர் என்றால் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் இது இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், இது ஒரு மனுஷன் அல்ல, இது இயேசு கிறிஸ்து. மனுஷனாக, முழு மனுஷனாக வந்த இயேசுதான் இது. ஏன் என்று கேட்டால், எந்த ஒரு தேவதூதனும் மனுஷனை பார்க்கிலும் மேற்பட்டவன் அல்ல. தேவதூதர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடையாவிகள். புரியுதா? யாக்கோபின் நாட்களிலே கூட யாக்கோபுக்கு பணிவிடை செய்யும்படி தேவன் என்ன செய்தார்? அந்த தூதர்களை அனுப்பியிருந்தார். தேவ தூதர்கள் என்றைக்குமே தேவ பிள்ளைக்கு பணிவிடை செய்கிறவர்கள் தானே தவிர, தேவ பிள்ளைகளை பார்க்கிலும் தேவ தூதர்கள் ஒருபோதும் மேலானவர்கள் கிடையாது. ரட்சிக்கப்படாத மனுஷனை விட ஒருவேளை தேவ தூதர்கள் மேலானவர்களை கருதப்படலாம். ஆனால் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்டால், அவன் கர்த்தரை தேட ஆரம்பித்து விட்டால், அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிடுகிறான். ஆகையால் பிதாவுக்கு வேலைக்காரராய் அவருடைய பணிவிடைகளை செய்கிறதான அந்த தூதர்கள் நமக்கும் பணிவிடையாதிகளாய் மாறிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல வீட்டுல வேலைக்காரங்க இருப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்ட பிறகு அந்த வேலைக்காரர்கள் 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த குழந்தை நேத்து தான் பிறந்திருக்கும். அதனால அந்த வேலைக்காரர்கள் பெரியால் கிடையாது. இந்த குழந்தைக்கு சேர்த்து அவங்க வேலைக்காரங்க தான். புரியுதா உங்களுக்கு? இது இன்னைக்கு பிறந்த குழந்தையா இருக்கலாம், 10 வருஷம் சீரி தான் வேலை செஞ்சுட்டு இருப்பான் வீட்டுல, ஆனால் இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கும் அவன் வேலைக்காரன் தான். ஏன்னா இது பிள்ளை. அப்ப நீங்களும் நான் யாரு? பிள்ளை இல்லையா? பிள்ளை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை விட வேலைக்காரர்கள் ஒன்று பெரியவர்களே கிடையாது. அப்ப ஆபிரகாம் ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை பின்பற்றுகிறவன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவ தூதர்கள் இவனை ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதிக்கிற பெரியவங்க சின்னவங்களை ஆசீர்வதிக்கணும், சின்னவங்க பெரியவங்களை ஆசீர்வதிக்க முடியாது, பெரியவங்க சின்னவங்களை ஆசீர்வதிக்கணும். அப்ப பெரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த தேவ தூதர்கள் ஆபிரகாம் ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப இதுல வந்து 3 பேரும் இருந்தாலும் ஒருவர் என்று ஒருத்தர் பிரித்தெடுக்கப்பட்டார், மற்ற 2 பேரும் அந்த வசனத்தில் சேர்க்கப்படல. அவர்கள் 2 பேரும் தூதர்கள், ஒருவர் இயேசு. இவர் சொல்றாரு, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில், அதாவது அடுத்த 10 மாசத்துல உன் மனைவியாகிய சாரலுடைய கையில் ஒரு குழந்தை இருக்கும், நான் திரும்பி வருவேன், அப்ப அவ கையில் ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 10 மாசம் கழிச்சு நான் திரும்பி வரப்போறேன், திரும்பி வருவேன், அவ கையில் ஒரு குழந்தையோடு இருப்பா. அப்ப இதை சொல்றது யார்? இதை சொல்றவர் கண்டிப்பாக இயேசு. மற்ற 2 பேரும் தூதர்கள். இப்ப அதுக்கு பிறகு உங்களுக்கு அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டே வர, அப்படி கவனிச்சுட்டே வாங்க. 16 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவருடைய ஆசீர்வதித்து பேசி அவர்களை அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கும் பொழுது பாருங்க, 22-23 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள்.
ஆபிரகாமோ
பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம்
சமீபமாய் சேர்ந்து
துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ,
துன்மார்க்கரோடே நீதிமானை அழிப்பீரோ. இப்ப பாருங்க, இந்த 2 வசனங்கள் சொல்றது, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அப்ப இந்த இடத்தில் புறப்பட்டு அவங்க போறாங்க. ஏன் போறாங்க? அவர்கள் ஒரு நோக்கத்தோட அந்த 3 பேர் வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்தில் பாத்தீங்கள் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்தோட அந்த 2 தூதர்களை கூட கூட்டிட்டு வந்திருக்கிறார். இது 2 தூதர் பேர் சொல்லப்படல, ஒருவேளை காப்ரியல் மிகவேலா இருக்கலாம், 2 பேரும் வந்திருக்கலாம், ஒருவேளை அவங்க 2 பேரும் இருக்கலாம் என்பது என்னுடைய யூகம், நான் சொல்ல மாட்டேன், பட் ஒரு யூகம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த 3 பேர் அங்க வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது, இந்த உலகத்தில் சோதோம் குமராவுடைய பாவம் பெருகியது. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை பார்க்கிறதற்காக பூமியிலே இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார், அவரோடு இந்த தூதர்களும் இறங்கி வந்திருக்கிறாங்க. இப்ப இறங்கி வந்த வழியில வரும்பொழுதுதான் இப்ப ஆபிரகாம் என்ன செஞ்சார்? கூப்பிட்டு உபசரிச்சிட்டார். உபசரிச்சிட்ட பிறகு இப்ப வழி விட்டு அனுப்புறாரு. உபசரிச்சதுக்கு ஆசீர்வாதமா உங்களுக்கு ஒரு குழந்தை பெற கொண்டு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்ப கிளம்புறாங்க. இப்ப சென்ட் ஆஃப் பண்ண போகும்பொழுதுதான் இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு அன்பின் பிணைப்பு இந்த ஆபிரகாமுக்குள்ளையும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது பாருங்க. 16 வசனத்தை கொஞ்சம் படிங்க, அதை நல்லா கிளியரா புரியும்.
பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு
சோதோமை நோக்கி போனார்கள்.
ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி விட்டு அனுப்பினார்.
ரொம்ப தூரம் போய் அவங்கள போய் வழி அனுப்புறான், சென்ட் ஆஃப் பண்றான். போய் கொஞ்ச தூரம் அவங்க கூடவே போய் அவங்கள வழி அனுப்புறதுக்காக கூடவே போயிட்டே இருக்கிறான். அப்புறம்
அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம்
பாருங்க, இங்க திடீர்னு கர்த்தர் வந்தாரு. அதான் இயேசு, அந்த ஒருத்தர் தான் கர்த்தர். இங்க பாத்தீங்கன்னா, அங்க பார்க்கும்போது புருஷன் வந்துச்சு, இப்ப இந்த இடத்துல வந்த 17வது வசனத்துல கர்த்தர் வந்துருச்சு பாருங்க. இதுதான் கர்த்தராகிய இயேசு. அப்பொழுது கர்த்தர்
ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ
இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, கத்தரும் ஆபிரகாம் ஒன்னா இருக்கிறாங்க. இப்ப இந்த மூணு பேர் வழி அனுப்புறதுக்காக வந்துட்டான், கொஞ்ச தூரம் அவங்களோடயே போறான், அவங்களை கொஞ்ச தூரம் போய் அனுப்பலான்ட்டு போன பிறகு ஒரு லெவல் வந்துருச்சு. அந்த மூணு பேர் இருக்கிறாங்க, இப்ப பிரிஞ்சு போக வேண்டிய நேரம். பிரியறதுக்கு கர்த்தருக்கே மனசு இல்ல. ஆபிரகாம் இந்த இடத்துல அவனுக்கும் இவரை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்ல. உடனே சரி சாப்பிட்டீங்களா போங்க அனுப்பல, கூடவே போயிட்டு இருக்கிறான், வழி அனுப்பிட்டு போயிட்டே இருக்கிறான். இவனுக்கும் அவங்களை பிரியறதுக்கு மனசு இல்ல. அங்க போயிட்டு ரெண்டு பேரும் செப்பரேட் ஆக வேண்டிய நேரம், அங்க போன உடனே அவருக்கும் பிரியறதுக்கு மனசு இல்ல. அவரும் அப்படி நிக்கிறாரு, அவரும் அப்படி தயங்கி நிக்கிறார். நின்றுட்டு இவ்வளவு தூரம் வந்தோம், மனுஷிகள் சொல்றேன் இதை நினைச்சிருப்பார், இவ்வளவு தூரம் வந்தோம், இவன் என்ன உபசரிச்சிருக்கிறான், இவன் கூட உட்கார்ந்து இருக்கிறான், இவன் என்ன இவ்வளவு நேசிக்கிறான், இவ்வளவு தூரம் இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறான், இவனை ஒரு காரியத்தோடு நம்ம வந்திருக்கிறோம், அந்த காரியத்தை இவனுக்கு நம்ம எப்படி சொல்லாம போறது நினைக்கிறார். ஒரு பெரிய ரகசியத்தோடு வந்திருக்கிறார். சோதோம் கொமோராவுடைய பாவத்தை பார்த்ததுக்கு தண்டனை கொடுக்கலாமான்றத கவனிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஆனா இப்ப நினைக்கிறார், கர்த்தர் இவன் இவ்வளவு அன்பு கூர்ந்து நம்மளை உபசரிச்சு பண்ணிருக்கிறானே, இந்த விஷயத்தை நான் எப்படி இவனுக்கு மறைச்சிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி அப்படியே போறது அவர் நினைக்கிறார். நினைச்சிட்டு கடைசியில் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைக்கலாம் நினைச்சேன், ஆனா மறைக்க முடியுமா? அவருக்கே ஒரு கேள்வி வருது, எப்படி நான் ஆபிரகாமுக்கு மறைக்கிறது, எவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி அவனுக்கு சொல்லாம போறது? வேற வழி இல்லாம கர்த்தர் சொல்றாரு, சோதோம் குமார் அவருடைய பாவம் பெரிதா இருக்கிறது, அதை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். சொன்னதுதான் தாமதம், ஆபிரகாம் கப்புன்னு பிடிச்சிட்டான். நீதிமானோடைய துன்மார்க்கனை துன்மார்க்கருடைய நீதிமானையும் சேர்த்து நீர் அழிப்பீரோ என்று சொல்லி ஆபிரகாம் கத்தரை பிடித்துக் கொண்டான். நல்ல கவனிங்க, இந்த மூன்று பேரில் ரெண்டு பேர் தேவ தூதர்கள், முழுக்க 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 மனிதர்களாய் வந்து சாதாரண மனுஷர்களாய் இவர்களோடு பழகி மனுஷர்களைப் போல சாப்பிட்டு மனுஷர்களைப் போலவே போறாங்க. இயேசுவும் அதே நூற்றுக்கு நூறு மனுஷனாகத்தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தெய்வம் என்பதை இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறார். அவனுக்கு குழந்தைக்கான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அடுத்தது நடக்க போகிற ரகசியத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுறார். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் தூதர்கள் என்பதற்கு இன்னும் காரியத்தை சொல்ல பாருங்க. 19 அதிகாரம் அந்த முதல் வசனத்தை படிங்க, இப்ப அது வெளிப்படையாக தெரியும். 19:1 படிங்க.
அந்த இரண்டு தூதரும்,
இப்ப பாருங்க, அந்த இரண்டு தூதரும் வந்துருச்ச விஷயம், அந்த ரெண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள்.
லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து.
போதும், நல்லா கவனிங்க. முதல்ல மூன்று புருஷர்கள் வந்துச்சு. ஒருத்தர் மட்டும் அவர் கர்த்தர் என்று சொல்லி ஒருத்தர் பத்தி ரகசியம் வெளியில வந்துச்சு. இப்ப இந்த 19 அதிகாரம் முதல் வசனத்துல வந்தோம்னா மற்ற ரெண்டு பேருடைய ரகசியமே வெளியில வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரையுமே அந்த தூதர்கள் ரெண்டு பேரும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுல என்ன தெரியுதுன்னா, இவர்கள் தூதர்கள் தான், தேவ தூதர்கள் தான். முழுக்க முழுக்க ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வந்து ஒரு நியாய தீர்ப்பின் காரியத்தை இவங்க சர்வே பண்றதுக்காக வந்தாங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா என்கிறதை அனலைஸ் பண்றதுக்காக இந்த மூணு பேரும் வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழ் இந்த ரெண்டு தூதர்களும் சேர்ந்து வந்தாங்க. வந்துதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் தூதர்கள் என்பதற்கு இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் வார்த்தை உங்களுக்கு தெளிவா கன்ஃபார்ம் பண்றேன். இதை புதிய ஏற்பாட்டிலே இதை குறித்த ஒரு சம்பவம் இருக்குது, படிச்சு பாருங்க. எபிரேயர் எழுதின நிருபம் 13:2 வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 13:2
அந்நியரை உபசரிக்கும் கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து.
13:1-2
தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள்.
எபிரேயர் 13:1-2 சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. இதுதான் சம்பவம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், ஏனென்றால் சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. இதுதான் ஆபிரகாமுடைய சம்பவத்தை இந்த இடத்துல கோட் பண்றார் இந்த எபிரேய நிருபக்காரர். இந்த ஆபிரகாம் அந்நியரை உபசரிக்கிறது ரொம்பவே கவனமாயிருப்பான். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போறது வழக்கம் கிடையாது. அந்நியர்கள் யாருன்னே தெரியாது. அவன் வீட்டு வழியை யாராவது கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா போதும், பிடிச்சு உள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்காம அனுப்பவே மாட்டான். இவன் அந்நியரை உபசரிக்கிற மனுஷன் இந்த ஆபிரகாம். ஆகையினாலே இந்த சம்பவம், அந்த சம்பவத்தை தான் இந்த இடத்துல எபிரேயர்ல பாக்குறோம். இந்த ஆபிரகாம் அந்நியரை உபசரிக்கிறவன், தெரியாமலேயே தேவ தூதரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டான். அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வலியுறுத்துறாங்க. அந்நியர்களை உபசரியுங்கள், ஒருவேளை அவங்க தேவ தூதரா கூட இருப்பாங்க. உங்க வீட்டில் வாசல் ஒருவேளை பிச்சைக்காரன் வந்து நிற்பான், பிச்சைக்காரன் நினைச்சாதீங்க, ஒருவேளை தேவ தூதரா கூட இருக்கலாம் இல்லையா. ஆபிரகாம் தெரியாமல் அவன் உபசரிச்சிட்டான், பிச்சைக்காரன் தானே துரத்திட்டாதீங்க, ஒருவேளை அவன் தேவ தூதனாய் கூட இருக்கலாம். அவர்கள் அறியாமல் தேவ தூதரை கூட உபசரித்திருக்கிறார்கள். அப்ப தேவ தூதர்கள் உண்மையிலே சொல்றேன், மனுஷனாக பூமியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நூற்றுக்கு நூறு மனுஷனாக பூமியிலே நடமாடினார்கள். இது அந்த நாட்கள், இந்த நாட்களுக்கு இன்னும் நான் வேடிக்கையே சொல்லப்பட நிறைய சம்பவங்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு மூணு வாரத்துக்கு மேல சொன்னேன், எலியா. எலியா கடைசியில் அவனுடைய ஜீவன் தப்பும்படியாக அவன் நிலைமை வந்துருச்சு. அவன் யோசிக்கிறான், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கடைசியில் போய் சூரச்செடியில் போய் படுத்துக்கொண்டான். அப்பொழுது ஒரு தேவதூதன் வந்தான் இல்லையா. அதை படிச்சீங்களா போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்டு வாரத்து மேல பார்த்தோம். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் 4-7 வரைக்கும் பார்க்கும்பொழுது இந்த சம்பவம் இருக்குது. பாருங்க, 19 வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால்,
அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து,
சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து
தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே,
போதும் கர்த்தாவே,
என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்,
என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்,
நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று,
என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் என்று என்று சொல்லி
ஒரு சூரை செடியின் கீழ்
படுத்துக்கொண்டான். ஒரு தேவ தூதன் வந்து எலியாவை தட்டி எழுப்புகிறான், தட்டி எழுப்பி போஜனம் பண்ணுன்றான், சாப்பிடுன்றான். எலியா எழுந்து பார்க்கிறான், ஒரு பாத்திரத்தில் அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது. எடுத்தான், சாப்பிட்டான், திருப்பி தூங்கிட்டான். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறான் எலியா. எழுந்திருக்கிறான், சாப்பிடுறான், திருப்பி தூங்கிட்டான். திருப்பி தேவதூதன் வரான், ரெண்டாவது தடவை வந்தான், திருப்பி தட்டி எழுப்புறான், எலியாவே போஜனம் பண்ணு. திருப்பி எழுந்திருக்கிறான், சாப்பிட்டு தூங்க போறான். அப்ப தேவதூதன் சொல்றான், எலியாவே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இப்ப இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க, ஒரு தேவதூதன் எலியாவுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து சாப்பிட கொடுக்கிறான். ஒருவேளை அப்படி பெரிய சட்டைகளோடு அப்படி பறந்து வந்து ஒரு மகிமையான பிரகாசத்தோடு பிரம்மாண்டமாய் அப்படி பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை போல வந்து அப்படி நின்று, எலியாவே சாப்பிடு அப்படின்னு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்திருந்தா சாப்பிட்டு நிம்மதி தூங்கியிருப்பானா? பயந்து அலண்டிருப்பான், ஐயோ எவ்வளவு பெரிய தேவதூதன், எவ்வளவு சட்டைகளோடு எவ்வளவு மகிமையாய் பிரகாசமா வந்து நிற்கிறாரு, அவனுக்கு தூக்கம் வந்திருக்குமா? அலண்டு போய் எழுந்து ஓடியிருப்பான், சொல்லாங்களாம் ஓடியிருப்பான். ஆனா இவன் நிம்மதியா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான். ஏன் தெரியுமா? இந்த தேவத்தோட ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி வந்தான். அப்போ இந்த எலியா நினைக்கிறான், எவனோ ஒருத்தன் வந்து நமக்கு சாப்பாடு கொடுத்தான்னு சொல்லி சாப்பிட்டு திருப்பி தூங்கிட்டே இருக்கிறான். திருப்பி எழுந்து திருப்பி மாறா, இன்னொருத்தன் திருப்பி தட்டி சாப்பாடு சாப்பிடுன்றான். இப்போ நினைச்சா எவனோ ஒருத்தர் திருப்பி நமக்கு சாப்பாடு கூட சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கிறான். காரணம் எலியாவுக்கே தெரியல, அது வந்தது தேவத்தூதன் அவனுக்கு தெரியல, ஏதோ ஒரு யாரோ ஆள் வந்து கொடுத்துட்டான்னு நினைச்சிட்டு. நல்ல கவனிங்க, தேவ தூதர்கள் முழுக்க 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 மனுஷர்களாக இந்த உலகத்திலே நடமாடினார்கள். இப்படி நடமாடினதான அந்த தூதர்களைத்தான் பிசாசானவன் பாவத்திற்கு நேராக இழுத்து தள்ளி, ஏன்னா இவர்களும் ஒரு காலத்தில் தூதனாக இருந்தவன் தான், அதனால் அவர்களை பாவத்துக்கு நேராக இழுத்து தள்ளி அவர்களோடு பாவம் செய்வதற்கு பூமியில் இருக்கிற மனுஷ குமாரத்திகளை பிசாசு ஏவி விட்டு உலகத்தை பாவமயமாக்கினான். அப்ப வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேவ புத்திரர் என்பது வேற யாருமே கிடையாது, தேவ தூதர்கள் தானே தவிர வேற யாருமே கிடையாது. இதுக்கு வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது, இப்ப எல்லாத்தையும் விவரமா சொல்றதுக்கு நேரம் இல்லை, தேவையானால் பின்னால் நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி பார்க்கும்போது இந்த தேவ தூதர்கள் மூலமாகத்தான் உலகத்திலே பாவம் வந்துச்சு. இப்ப நமக்கு அது மெயின் கிடையாது, இப்ப இந்த தேவ புத்திரர் யாருன்றது நமக்கு மெயின் கிடையாது. தேவன் பரிதாபம் கொள்ளுகிறவர், இப்ப பாவம் வந்துச்சு, இப்ப எல்லாம் திருப்பி மறுபடியும் ஆதியாகவும் ஆறாம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்ப பூமியானது முழு உலகமும் பாவத்தில் நிறைஞ்சிருக்குது. இப்ப ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம்.
நோவா சேம் காம் யாபேத் என்னும் மூன்று குமாரரையும் பெற்றான்.
சேம் காம் யாபேத் என்கிற மூன்று குமாரரை பெற்றான்.
பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது.
போதும். இப்ப நோவாவுக்கு இந்த காலகட்டத்தில் மூன்று குமாரர்கள் பிறந்தாங்க. பூமி சீர்கெட்டதா இருந்தது. அந்த சீர்கெட்ட பூமி இருந்த அந்த காலகட்டத்தில் நோவாவுக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தாங்க, சேம் காம் யாபேத். இப்போ நோவாவுக்கு என்ன ஏஜ் தெரியுமா? படிங்க 5:32 படிங்க.
நோவா 500 வயதான போது,
500 வயதான பொழுது
சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான்.
இப்ப பூமி முழுவதும் அக்கிரமத்தினால் நிறைஞ்சிருக்குது. அப்பொழுது நோவாவுக்கு இந்த மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள். இப்ப நல்லா கவனிங்க, தேவன் பூமியை நியாயம் தீர்க்க நினைத்த பொழுது நோவாவுக்கு வயசு 500. புரியுதுங்களா? பூமியை தேவன் நியாயம் தீர்க்க நினைத்த பொழுது நோவாவுக்கு வயசு 500. தேவன் அந்த நியாய தீர்ப்பை பூமியிலே நிறைவேற்றும் பொழுது நோவாவுக்கு என்ன வயசு பாருங்க, 7:11 படிங்க.
நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம்,
600 வயதான வருஷம்
இரண்டாம் மாதம்
17ஆம் தேதியாகி அந்நாளிலே மகா ஆடத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. நல்லா கவனிங்க, நோவாவுக்கு 600 வயசுல 2வது மாசத்துல 17ஆம் தேதி அன்றைக்கு தான் கர்த்தர் ஜனப்பழையத்தை ஆரம்பிச்சார். 500 வயசா இருக்கும் பொழுது கர்த்தர் நியாய தீர்ப்பை சொன்னார், 600 வயசா இருக்கும் பொழுது அதை கர்த்தர் நிறைவேற்றினார். அப்ப டியூரேஷன் எவ்வளவு? 100 வருஷம். இதுதான் பரிதவிக்கும் ஆண்டவர். நோவாவுக்கு 500 வயசா இருக்கும் பொழுதே பூமியிலே பாவம் உச்சகட்டமாயிடுச்சு. 11:12 சொல்லுகிறது, பூமி முழுவதும் பாவத்திலே நிறைந்திருக்கிறது, சாச்சுரேட் ஆயிடுச்சு பாவத்தில், நல்லவன் ஒருவனுமே இல்லை, பூமி முழுவதும் அக்கிரமத்தில் நிறைஞ்சிருக்கிறது. அந்த அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிற பூமியை பொறுமையோடு தேவன் 100 வருஷம் காத்துக்கொண்டிருந்தார். 100 வருஷம் அவ்வளவு கொடிய பாவத்தில் நிறைந்த உலகத்தை அழிக்காமல் தேவன் 100 வருஷம் அதற்கு டைம் கொடுத்தார். முழு உலகத்தை அழிக்கணும்ல, அதுக்கு டியூரேஷன் ஜாஸ்தி பண்றாரு. 120,000 பேருக்கு நியாய திருப்பி கொடுக்க வரும் பொழுது 40 நாட்கள் அவர்களுக்கு டைம் கொடுத்தார். என்ன சின்ன கூட்டம், இது முழு உலகம் அப்படின்னு வரும்போது தேவன் அதுக்கு டியூரேஷன் ஜாஸ்தி கொடுக்கிறார், 100 வருஷம் கொடுத்தார். இந்த 100 வருஷமும் தேவன் இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருந்தார். எப்படி பிரயாசம் எடுத்தார் தெரியுமா? வாசிங்க 2 பேதுரு 2:4-5. இதுல உங்களுக்கு அந்த தேவ தூதர்களுக்கான ஒரு பின்னணி உங்களுக்கு தெரியும், இதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். 2 பேதுரு 2:4-5 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
பாவம் செய்த தூதர்களை,
நல்லா கவனிங்க, பாவம் செய்த தூதர்களை
தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல்.
போதும், நல்ல கவனிங்க, இப்ப இந்த 2 வசனத்துல லிங்க் புரியுதா? பாவம் செய்த தேவ தூதர்களை தப்ப விடாமல். இந்த வசனத்தை இதுவரைக்கும் நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? விழுந்து போன தூதரை சொல்றாரு நினைச்சிட்டு இருப்பீங்க. இது விழுந்து போன தூதர் இந்த வசனம் சொல்லல, பாவம் செய்த தூதர்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா நோவாவுடைய சம்பவத்தோடு இணைக்கப்படுது. அப்போ இந்த பாவம் செய்த தூதர்கள் என்பது ஏற்கனவே விழுந்து போன தூதர்கள் அல்ல, இந்த நோவாவின் காலத்திலே மனுஷ குமாரத்தைகளோடு பாவம் செய்த தூதர்கள், வேற யாரும் கிடையாது. இந்த தூதர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த 100 வருஷம் தேவன் அந்த தூதர்களுடைய பாவத்திற்கு தண்டனை கொடுத்தாரே தவிர, அந்த 100 வருஷமும் மனுஷனுக்கு அவர் தண்டனை கொடுக்கல. அந்த 100 வருஷத்துல அவர்களை கொண்டு போய் கர்த்தர் பாதாளத்தில் அடைச்சார் அந்த தூதர்களை. ஆனால் மனுஷனுக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கல, மாறாக என்ன செஞ்சார் தெரியுமா? நோவாவை பிரீச்சர் ஆக்கிட்டார். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா 100 வருஷம் நோவா ஊழிய செஞ்சான். என்ன ஊழிய செஞ்சான்? நீதியை பிரசங்கித்தான். நீதியை பிரசங்கித்தான் என்ன? எது செய்யணும், எது தவறு, எப்படி வாழணும், பிராக்டிக்கலா ஜனங்களுக்கு போதித்தான். யோனாவின் பிரசங்கம் நியாய தீர்ப்பின் பிரசங்கம். 40 நாட்கள்ல பூமி அழிய போகுது, 40 நாட்கள் நினைவை கவிழ்க்கப்பட போகுது. அது நியாய தீர்ப்பின் பிரசங்கம், ரொம்ப சிம்பிள். ஆனால் நோவாவின் பிரசங்கம் நீதியை பிரசங்கித்தான். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும். 100 வருஷம் அவன் ஒரு பிரசங்கியராக நோவா இந்த உலகத்தில் வாழ்ந்தான். ஏன் தெரியுமா? தேவன் அந்த ஜனங்களுக்கு 100 வருஷம் டியூரேஷன் கொடுத்து மூணு உலகத்திலே அவனை அனுப்பியிருப்பார். நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் எவாஞ்சலிஸ்ட் நோவா தான் உலகத்திலேயே. ஹோல் வேர்ல்டுக்கு அவன் எவாஞ்சலிசம் பண்ணான். முழு உலகத்துக்கும் போய் முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீதியை பிரசங்கித்துட்டே இருந்தான். ஆனா ஒருத்தன் கூட மறந்திருந்தல. கடைசியில் மிஞ்சினது பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தார் 8 பேர் மட்டும்தான். மீதி ஒருவனுமே 100 வருஷம் பிரசங்கத்தில் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படல. புரியுதுங்களா? அப்ப தேவன் பரிதபிக்கிறார். அந்த ஆத்துமாக்களுக்காக 100 வருஷத்தை செலவு செய்தார். 100 வருஷம் பொறுமையாயிருந்தார். ஒருவனை ஊழியக்காரனாய் அவனை நியமித்தார். 100 வருஷம் நீதியை சொன்னார். அவங்க திருந்தி இருந்தார்களானால் அந்த ஜனப்படையும் வந்திருக்காது. ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்து நினைவின் ஜனங்களைப் போல தங்கள் வழிகளை சரிப்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த ஜனப்படையும் என்று ஒன்று சரித்திரத்திலே வந்திருக்காது. தேவன் அதை விரும்பல. ஆனால் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் 100 வருஷம் கழிச்சு தேவன் அந்த நியாய தீர்ப்பை அனுமதிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தேவன் தள்ளப்பட்டார். அதுதான் பரிதபிக்கும் தேவன். தேவன் பரிதாபம் கொள்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவை குறித்தும் பரிதபிக்கிறார். இரண்டாவது நியாய தீர்ப்பு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. இங்கே லோத்தின் நாட்களில் சோதோம் கொமரா, முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இந்த அடுத்த வசனத்தை செய்து வாசிக்கலாம்.
அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பிலா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள்.
இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் வீட்டோடு சாப்பாடு முடிச்சிட்டார். ஆனா இந்த 2 பேர் வந்து லோத்து வீட்லயும் சாப்பிடுறாங்க. அங்கேயும் சாப்பாடு விருந்து முடிச்சுட்டு இப்ப லோத்து வீட்லயும் வந்து சாப்பிடறாங்க. லோத்து வீட்லயும் வந்தாலும் லோத்து என்ன செய்யறா? நீங்க சாப்பிடுங்க, அவனு விருந்தி விருந்து கொடுக்கறான். இந்த 2 தூதர்களும் லோத்து வீட்லயும் வந்து சாப்பிட்டு அந்த ராத்திரி தங்குறாங்க. தங்கின பிறகுதான் சோதோம் கொமராவுடைய பாவம் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிறது. அதை நான் வார்த்தையில் பிரசங்கத்தில் விவரிக்கவே முடியாது, அவ்வளவு மோசமான காரியங்கள். அடுத்த வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 4 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது. அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்து அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டாங்களாம். அந்த 2 பேரை வெளியனுப்பு. ஏன் தெரியுமா? அசுத்தமான பாவத்திற்காக அந்த ஊராரே திரண்டுவது நிற்கிறாங்க இந்த இடத்த வீட்டு வாசல்ல வந்து. அதை ரொம்ப விவரிச்சு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில வந்த உடனே இந்த லோத்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறான், தயவு செய்து அவங்களை விட்டுருங்க, இந்த 2 பேர் என் வீட்டை தேடி வந்திருக்கிறாங்க, ஆனால் இவளை விட்டுடுங்க, என்னுடைய 2 மகள்கள் இருக்கிறாங்க, அவர்களை கூட உங்களுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன், ஆனால் இவர்களை விட்டுடுங்க என்று சொல்லி கெஞ்சுறாங்க. சொல்றாங்க, இல்ல, நீ என்ன வெளியூர்ல வந்த, நீயா நியாயம் பேசுகிறாய் என்று லோத்தை அடிக்கிறதுக்கு போறாங்க. அவர்களுக்கு செய்யறத விட உனக்கு இன்னும் மோசமானது செய்வோம் என்று லோத்தை நெருக்கினார்கள். தேவன் அந்த பயங்கரமான அசுத்தமான பாவத்தை அந்த தேவ தூதர்கள் கண்டார்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வாசிக்க சொல்லுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 26-27 வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 26-27 ரெண்டு வசனங்கள்.
இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார்.
இழிவான இச்சை ரோகங்கள், அதை இன்னைக்கு இருக்குது பாத்தீங்களா, இழிவான இச்சை ரோகம், எய்ட்ஸ், இதெல்லாம் என்னது, இச்சை ரோகம், இச்சையினால் வருகிற ரோகம், வியாதிகள், இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்புக் கொடுத்தார்.
அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோக சுபாவத்துக்கு விரோதமான
சுபாவ அனுபோகத்தை சுபாவத்திற்கு விரோதமாக
அனுபோகமாக மாற்றினார்கள் அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர்
விரகதாபத்தினாலே பொங்கி
ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்தார்கள். தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள்.
பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே தகாத காரியத்தை செய்தார்கள், ஆண்களும் அதே போல் செய்தார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதுதான் சோதோமின் பாவம். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த பாவத்தை தான் ஆங்கிலத்தில் சோதமிசம் என்று சொல்லுவார்கள், சோடமைட். இந்த பாவத்துக்கு தான் பேரை, இன்னைக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட பேரை தான் அந்த சோதம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்ப பார்க்கும் பொழுது இந்த பாவம் லோத்தி நாட்களில் இருந்தது. இங்கே ரோமருக்கு எழுத நிருபத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அதிகமாயிருந்தது. இன்றைக்கு அதை பார்க்கிலும் அதிகமாயிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு, நம்ம நாட்டில் அது ஒளிவு மறைவாக இந்த பாவங்கள் இருக்கிறது, சில நேரத்தில் பேப்பர்லயே வருது. ஆனால் ஃபாரின்ல நீங்க கவனிச்சீங்கன்னா இவங்க வெளியில பப்ளிக்க ஊர்வலம் போறாங்க, எங்களுக்கும் ரைட்ஸ் வேண்டும் அப்படின்னு ஊர்வலம் போறாங்க. பப்ளிக்ல ஊர்வலம் போறாங்க, ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள், இப்படி ஊர்வலம் போறாங்க, பப்ளிக் ஊர்வலம் போறாங்க. ஊர்வலம் போய் இந்த சமயத்தில் நான் நியூஸ் ஹிந்து பேப்பர்ல கூட படிச்சேன், ஆஸ்திரேலியால மிகப்பெரிய ஒரு ஊர்வலம், பிரம்மாண்டமான ஊர்வலம் நடத்தினாங்களாம். இதை விட கேவலம் கேட்டீங்கன்னா இங்கிலாந்துல இவர்களுக்கு என்று சபை இருக்கிறது. அந்த சபைக்கு பேர் என்ன தெரியுமா, கே சர்ச்சஸ். சர்ச்சுக்கு பேர் இருக்கு கே சர்ச்சஸ். கே என்றால் இவர்களை தான் கேஸ் சொல்லுவாங்க, GAY. அப்போ இவங்களுக்கு கே சர்ச்சஸ் என்று சொல்லி சர்ச் இருக்குது. இவங்களுக்கு போதிக்கிற போதகர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு சபை இருக்குது. இவங்களும் வேதத்தை வச்சு என்ன பேசுறாங்கன்னு தெரியல, பட் சர்ச், இவங்களுக்காகவே சர்ச் இருக்கு. சமீபத்தில் ஒரு தமிழகத்திலிருந்து போன ஒரு ஊழியர் இது என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக அமெரிக்கா போயிருந்த பொழுது, இங்கிலாந்து போயிருந்தாராம், போயிருந்த பொழுது அதை பார்க்கணுன்றதுக்காக இவருக்கு ஆசை வந்துச்சான். உடனே ஒருத்தட்ட சொன்னாராம், நான் அந்த சர்ச்சுக்கு போய் பார்க்கணும், என்னதான் நடக்குது போய் பார்க்கணும் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்களாம், இங்கே அவருடைய நண்பர் சொன்னார், அந்த இங்கிலாந்து இருக்கிற இவருடைய நண்பர் சொன்னாராம், நீங்க தனியா போன விட மாட்டாங்க, யாராவது கூட ஒருத்தர் ஒரு ஆண்களை யாராவது கூட கூட்டிட்டு போனாதான் விடுவாங்க நாங்களாம். உடனே அந்த நண்பரை அவர் கூட்டிட்டு போனாரா, அங்க போனா உண்மையிலேயே ஆண்களும் ஆண்களும் ஒன்னா வந்திருக்காங்க, பெண்களும் பெண்களும் வந்திருக்கிறாங்களா, அப்படிதான் வந்து உட்கார்ந்துருக்கலாம். அப்படி சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு பார்த்து அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு வந்து தன் பத்திரிகையில் எழுதியிருந்தார், இப்படி நடக்குது, நானும் அந்த சபையில ஒரு ஆணை ஒரு சகோதரனை கூட கூட்டிட்டு போய் அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேன்னு போட்டிருக்கார், எழுதியிருக்கார், நான் படிச்சேன். இன்றைக்கு இது வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. இது சபை என்கிற ரூபத்திலையும் இன்னைக்கு வந்துருச்சு. அன்றைக்கு இருந்த சோதோமை விட இன்றைக்கு இருக்கிற இங்கிலாந்து எந்த விஷயத்திலும் மேலானது கிடையாது. அன்னைக்காவது அவன் பாவத்தை பாவமா செஞ்சான், இன்றைக்கு அதை சபை என்று அதை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுத்து இது பகிரங்கமாக உரிமைக்காய் போராடுகிற ஒரு கூட்டமாக இயக்கமாக இன்னைக்கு ஆயிடுச்சு. இதுதான் இன்றைய நிலைமை, இன்றைய உலகம். அப்போ தேவன் எவ்வளவு தூரம் மனஸ்தாபத்தோடு இருப்பார் என்பதை கவனியுங்கள். இன்றைக்கு தேசங்களின் மேல் தேவனுடைய பரிதவிக்கும் இருதயம் எவ்வளவு துடித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய இருதயம் நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார், ஆனால் ஒரு நிமிஷத்தில் கொடுத்தா எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அதனால்தான் பொறுமையோடு தேவன் இவ்வளவு அசுத்தங்களையும் பார்த்து கொண்டும் பரிதவிக்கிற தேவனாக அவர் இன்னைக்கு இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறதா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் நிறைய படிச்சு பாருங்க, தெரியும், இதெல்லாம் படிக்கணும். நியூஸ் பேப்பர் எல்லாம் தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக படிக்கணும், படித்தாதான் உலகத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். படிச்சு பாருங்க, இந்த சம்பவங்களை இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் பரிதபிக்கும் ஆண்டவராக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகம் இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சுட்டு இருக்குது. இல்லைன்னா என்னைக்கு உலகம் அழிந்து நாசமாக போயிருக்கும். நோவாயின் காலத்தை போலவோ அல்லது லோத்தின் காலத்தை போலவோ போயிருக்க வேண்டியது. தேவன் பரிதாபத்தோடு இருக்கிறார். இப்ப நான் கடைசியாக உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நினைவேவின் நாட்களில் தேவனே தன்னுடைய பரிதாபத்தினாலே அந்த ஜனங்களை எத்தனையோ பலவந்தமான சூழ்நிலையில இந்த யோனாவை அனுப்பி காப்பாத்தினார். நோவாவின் நாட்களில் நோவாவை 100 வருஷம் பிரசங்கிக்க வைத்து அவங்களை தப்புவிக்கிறதுக்கு வழி தேடினார். ஆனால் அது நடக்கல. லோத்தின் நாட்களில் தேவனை தப்புவிக்கிறதுக்கு இன்னொரு காரியம் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம படிக்கல, பட் அதை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் 18 அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், 23 வசனத்தில் 33 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவனிடத்தில் மன்றாடுவான் கர்த்தரிடத்தில். பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று துன்மார்க்கரோடு நீதிமானையும் அழிப்பீரோ கேட்கிறான். பட்டணத்தில் ஒருவேளை 50 நீதிமான்கள், 45, 40, 30, 20, 10 பேர் ஒருவேளை இருந்ததா கூட கர்த்தர் அழிச்சிருக்க மாட்டார். தேர்ந்தது என்ன தெரியுமா? லோத்தும் அவனுடைய மனைவியும் 2 பிள்ளைகளும் தான். அது கூட உண்மையை தேறியிருக்காது தெரியுமா? அது கூட உண்மையை தேறியிருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தேர்ந்த விஷயமே பார்த்தீங்கன்னாக்க கர்த்தர் செய்த ஒரு இரக்கத்தினால தான் இருக்க முடியும். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம்.
பின்பு அந்த புருஷர்
லோத்தை நோக்கி
இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்?
மருமகனாவது
உன் குமாரராவது
உன் குமாரத்திகளாவது
பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால்,
யாராவது இருந்தால்,
அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ.
பாருங்க பாருங்க, எவ்வளவு லிபரலா சான்ஸ் கொடுக்கிறாரு. லோத்து ஒருத்தன் தான் நீதிமான், ஆனா கர்த்தர் இந்த ஒரு லிபரலா ஒரு சான்ஸ் கொடுக்கல. உங்களுக்கு வேண்டியவங்க தான் எல்லாரும் கூட்டிட்டு போயிடு. ஒருவேளை லோத்துக்கு அந்த பட்டணம் முழுவதும் வேண்டியவங்க தான் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். அப்போ கர்த்தர் சான்ஸ் கொடுக்கிறாரு, இவங்களை வேண்டியவங்க தான் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோ. உன்னுடைய மகள் வேற, மருமகன் வேற எங்க இருந்தான கூப்பிட்டுக்கோ. ஒருவேளை இந்த பெண்களை மணக்கிறதுக்கு மருமகனா யாராவது இருந்தா அவங்கள கூட கூப்பிட்டுக்கோ என்று சொல்லி சொல்றாரு. அப்புறம் படிப்போம்.
நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்தீளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடு
இப்ப அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான், மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான், அந்த மருமக்கள் மாரோடு பேசி
நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள்.
கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான்.
அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்றதா கண்டது.
அப்ப போய் மருமகன் வேண்டிய அவங்களையும் கூப்பிடுறான். அவங்க சொல்றாங்க, என்ன போப்பா உனக்கு வேற வயசான காலத்தில் எவ்வளவு பேசாத போன, அவனுக்கு இடர் பண்ணி அனுப்பிச்சிட்டான். அவன் பரியாசம் பண்ணுவதாக கண்டது. அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து படிப்போம். எப்படி சான்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. தொடர்ந்து
கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே
அந்த புருஷர்
அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள்.
பாருங்க, சொல்லிட்டாங்க சீக்கிரத்தில் கிளம்பிப்போ, அக்னி இறங்க போது, அழிக்கப்பட போகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் லோத்துக்கு மனசுல தாமதிச்சு இருக்கிறான், இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாமா, கையில் எதை கிடைக்குது எடுக்கலாம் நினைச்சிருந்திருப்பான் நினைக்கிறேன். ஆனால் அக்கினி வானத்தில் அனுப்பப்பட்டு விட்டது. இனி தாமதித்தால் காரி மோசமாகும் என்று தெரிந்த உடனே பலவந்தமாக கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், அதான் பரிதபிக்கும் தேவன், அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் லோத்துவின் கையையும் மனைவியின் கையையும் பெண்களுடைய கைகளையும் எல்லாம் பிடிச்சு பலவந்தமாக இழுத்து கொண்டு போய் வெளியே விட்டு அவர்களை காப்பாற்றினாங்க. இல்லைன்னா அவனு சேர்ந்து அழிச்சிருப்பான். அவங்க மட்டும் கொண்டு போய் விடலைன்னா லோத்தும் குடும்பம் சேர்ந்து அடிச்சு போயிருக்கும். தேவன் பரிதபிக்கிறார், அவனுக்கு சான்ஸ் கொடுத்தார். ஆபிரகாம் அவர்களுக்காய் மன்றாடி ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் அந்த ஜெபத்துக்கு பலன் கிடைக்கவில்லை. லோத்தின் மருமக்களே அதை ஏற்றுக்கொள்ளல, மருமகன்களே அதை ஏற்றுக்கொள்ளல. ஆகையினால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அழிந்தார்கள், வேறு வழியில்லாமல் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தரோ தான் இன்னும் பரிதபிக்கிற தேவன் என்பதிலே அங்கேயும் கர்த்தர் நிரூபிக்கிறார். பரிதாபத்தோடு அவங்கள மட்டும் வெளியே கொண்டு வந்து காப்பாற்றி விட்டார். இன்னைக்கு சொல்ற தேவன் உலகத்திலே யாரும் அழிந்து போகிறதை அவர் விரும்பவில்லை, பரிதாபம் கொள்ளுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த பரிதபிப்பு தெரிய வேண்டும். நாமும் ஆத்துமாக்களை தேவனுடைய சிந்தனையில் இருந்து மீட்க பிரயாசப்படணுமே தவிர நாம ஏனோதானோ என்று சொல்லி இருக்கக்கூடாது. ஆபிரகாமை போல ஜெபிக்கலாம், நோவாவை போல பிரசங்கம் பண்ணலாம், அல்லது கர்த்தரை போல பரிதாபம் கொள்ளக்கூடிய ஒரு பாரமுள்ள இருதயத்தை உடையவர்களாக இருக்கலாம். அப்படி இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே தேசத்தை காப்பாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். Thank you, Jesus. Number one.